நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் சிவசுதன் அவர்களே.
வணக்கம். வணக்கம் சொல்லி.
அட்வான்ஸ் கேர் பிளானிங், இதை பற்றி நம்மில் பலருக்கு தெரிந்திருப்பதில்லை. ஆகவே அட்வான்ஸ் கேர் பிளானிங் என்றால் என்ன என்பதனை விளங்கப்படுத்துங்களேன்.
அட்வான்ஸ் கேர் பிளானிங் என்று மிக சுருக்கமாக சொல்வதானால், நாங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் கதைத்து எழுதி வைத்து அதனை செயல்படுத்துவதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்வதுதான் அட்வான்ஸ் கேர் பிளான். இது பொதுவாக உங்களுடைய உடல்நிலை, அதாவது மருத்துவ உடல்நிலை சம்பந்தமான விடயங்களோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கும். அதற்கு மேலாக வேறு தேவைகளை கூட அதில் எழுதி வைத்துக் கொள்ளலாம்.
பெரும்பாலும் பொதுவாக யாரெல்லாம் எந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது இதனை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைப்பீர்கள்?
ஒரு மருத்துவராக பேசுவதானால், உங்களுக்கு இறுதி காலங்களிலே அல்லது நான் ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் பொழுது யார் இந்த முடிவுகளை எடுக்கிறார்கள், அந்த முடிவு வந்து நான் விரும்பியபடி அமைகின்றதா என்பதுதான் இதில் கருத்து. சாதாரணமாக எடுத்து பார்த்தால் ஒரு மரணம் என்பது அல்லது ஒரு எங்களால் இயலாமை என்பது யாருக்கும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் வரலாம். ஆனால் நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை, எங்களுக்கு வராது என்று இள வயதினர் சிந்திப்பார்கள். அவர்கள் குறிப்பிட்ட வயதை தாண்டும் பொழுதுதான் ஓஹோ இப்படியான ஒரு பிரச்சனை எனக்கு வரலாம் என்று சிந்திப்பார்கள். ஆகவே யாராக இருந்தாலும் கூட இள வயதில் இதனை சிந்திப்பது பெருவாக குறைவு. அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது அல்லது அவர்களுக்கு ஒரு பாரிய வருத்தங்கள், அதாவது புற்றுநோய் போன்ற வருத்தங்கள் அவர்களை நெருங்கும் பொழுது இதுகளை யோசிக்கிறதுக்கு அவர்கள் கூட யோசிப்பார்கள். நாங்களும் அதை அவர்களை யோசிக்க தூண்டுவோம். ஆனால் அதே நேரம் இதனை யாரும் எப்பவும் எழுதி வைத்துக் கொள்வதிலே எந்த தடையுமே இருப்பதாக தெரியும்.
சரி, இதற்கான நடைமுறை என்ன என்பதனை விளங்கப்படுத்துங்கள்.
முதலாவதாக நாங்கள் அதற்கு ஒரு கண்ட்ரோல் எடுக்க வேண்டும், அதனை நாங்கள் எங்கள் கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து இந்த வெப்சைட்லே கண்ட்ரோல் ஃப்ரீ கைட் என்று சொல்லி ஒரு டவுன்லோட் பண்ணலாம். பப்ளிக் அட்வொகேட் காரியாலயத்தின் வெப்சைட்டுக்கு வந்து அதனை நீங்கள் டவுன்லோட் செய்யலாம். அது முதலாவது படி. அதில் எடுத்து பார்த்தால் அது உங்களை ஒவ்வொரு படிப்படியாக உங்களை இட்டு செல்லும். ரெண்டாவது முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், நீங்கள் என்ன விடயங்களை அதில் எழுதி வைத்து கொள்ள விரும்புகிறீர்கள் வந்து சிந்திக்க வேண்டும். அதாவது நான் ஒரு முடிவுகளை எடுக்க முடியாத நிலைக்கு போகிறக்குள்ள நான் எப்படி அந்த முடிவுகளை நான் எப்படி விரும்புவேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசிக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் என்னமாக அமைந்திருக்கலாம் தான் அந்த பிளானிங் என்று சொல்வது. அதற்கு மேலாக நீங்கள் தனியாக ஒரு தனி ஒருவராக அதனை சிந்திக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருடன், மனைவியுடன், பிள்ளைகளுடன், உங்களுடைய நெருங்கிய ஆட்களுடன் இதனை பற்றி நீங்கள் அளவலாக வேண்டும். உங்களுடைய வைத்தியரிடம் சென்று அவருடன் அளவலாவுங்களா, உங்களுக்கு என்ன வருத்தங்கள் இருக்கின்றது, இதிலேயே ஒரு பாரதூரமாக வந்தால் என்ன நடக்கும் என்ற விஷயங்களை பற்றி அவர்களுடன் நிச்சயமாக அளவலாவுங்கள். அளவலாகும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்கு வந்து என்னுடைய இறைமை பாதிக்கப்படாமல், நான் சும்மா வந்து கிடந்து அழுந்தி கொண்டிருக்காமல், இப்படிப்பட்ட முடிவுகள் உங்களுக்கு வேணும். நீங்கள் ரெஸ்பெக்டோடு நீங்கள் உங்கள் பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதுகளை அளவலாவுங்கள். அளவலாவது மட்டுமல்லாது அதனை குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். குறிப்பெடுக்கிறதுன்றது வலு முக்கியம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சிந்திக்கக்குள்ள அந்த குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால்தான் அதனை மீண்டும் இன்னொருவருக்கு கொண்டு போய் கதைக்கக்குள்ள ஒரு கையிலே ஒரு தஸ்தாவேஜோடு நீங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த குறிப்பு என்பது வலு முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது முக்கியமானது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கையானவராக அவர் ஒரு சரியான முடிவை நீங்கள் முடிவெடுக்க இல்லாத நேரத்தில் எடுப்பார் என்று நீங்கள் தெரிவு செய்யும் ஒருவரை நீங்கள் உங்களுக்குள் தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த தெரிந்தெடுத்துவது வலு முக்கியம். தெரிந்தெடுத்தவரிடம் இந்த விடயங்களை எல்லாவற்றையும் நீங்கள் விளங்கப்படுத்தலாம். விளங்கப்படுத்துவது மட்டுமல்லாது உங்களுடைய அப்பொழுதுதான் நீங்கள் எழுதி வைத்திருக்கின்ற தேவைகளை அவர்களிடம் காட்டி அதை ஒரு பதிவாக நீங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த பதிவாக மேற்கொண்டதை நீங்கள் வைத்திருங்கள். உங்களுக்கு விரும்பினவர் குடும்பத்தாரிடம் அல்லது நீங்கள் நியமித்த ஒருவரிடம் கொப்பியை அந்த பிரதியை கொடுத்து வைத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய மருத்துவரிடமும் ஒரு பிரதியை கொடுக்க தவறாதீர்கள். இது இவ்வளவும் செய்த பின்னர் நீங்கள் யோசிக்க கூடாது, ஐயோ நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன், எழுதியெல்லாம் கொடுத்தாச்சு, இனி எதுவுமே மாற்ற முடியாது என்று மட்டும் சிந்தியாதீர்கள். இதனை காலத்துக்கு காலம் மீள் பரிசோதனை செய்யுங்கள், பரிசீலித்து. ஆக உயில் என்ற சொல்லு மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்ப நீங்கள் உங்களுக்காக எழுதி வைத்ததை மாற்றுவதிலே அதுக்கு நீங்கள் எப்பவும் தயங்கக்கூடாது.
பொதுவாக உங்களுடைய ஆலோசனைகள் எப்படியாக இருக்கும் டாக்டர்? பொதுவாக அதில் என்னவெல்லாம் உள்ளடக்கலாம், அதாவது அதில் என்னவெல்லாம் எழுதி வைக்கலாம் என்று நாங்கள் யோசிக்கலாம் என்று ஒரு 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 சின்ன வரையறை கொடுங்களேன்.
என்ன எழுதி வைக்கலாம் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு மிக பரந்துபட்ட ஒரு குறிப்பு. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய விழுமியங்கள் வித்தியாசப்படும், அப்ப அவர்களுடைய நம்பிக்கைகள் வித்தியாசப்படும், நம்பிக்கைகளுக்கு தக்க மாதிரி செயல்பாடுகள் வித்தியாசப்படும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு இந்துக்கள் சொல்வார்கள், எனக்கு கட்டாயமாக எனக்கு என்னை அதாவது தகனம் செய்ய வேண்டும், தகனக்கிரி அதாவது எரிக்கத்தான் வேணும் என்று. அதே நேரம் ஒரு இந்து வந்து இல்லை எனக்கு எரிக்கவே கூடாது, என்னை புதைக்கத்தான் வேணும் என்றால் கூட அதனை இதில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாசனமாக பின்னர் பாவிக்கப்படும். முக்கியமாக மருத்துவ ரீதியாக எழுதுவது என்னன்னு சொல்லி சொன்னால், வயது வயது போய் அல்லது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படும் பொழுது எனக்கு இப்படியான ஒரு நிலையல் வரையக்குள்ள என்ன இந்த வாழ்வை நீட்டுவதற்கான எந்த செயற்பாடுகளையும் செய்ய வேண்டாம். ஏன்னா ஒரு வலியிலே அதாவது வேதனையிலே நான் கஷ்டப்படாமல் எனக்கு போதிய மருந்துகளை தந்து என்னை நோய் இல்லாத நிலையில வலி இல்லாத நிலையில என்னை வைத்துக் கொண்டால் போதும், இப்படியான விஷயங்களை அவர் எழுதி கொள்ளலாம்.
இப்போ நீங்கள் கூறிய இந்த உதாரணங்களுக்கு அமையா அப்படி ஒரு நிலைக்கு ஒருவர் தள்ளப்படும் பொழுது இப்படியான ஒரு செயற்திட்டம், அதாவது இந்த அட்வான்ஸ் கேர் பிளானிங்ன்ற மாதிரி எதுவும் பதிவு செய்து வைக்கவில்லை என்றால் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் வந்து என்னவாக இருக்கும்?
நல்ல ஒரு கேள்வி. கேள்வி என்னன்னு சொன்னால் இது ஒரு சவால். எங்களுடைய சமூகத்திலே இப்படியான நாங்கள் முன்கூட்டியே கன விஷயங்களை, அதாவது நாங்கள் பிள்ளை பேரப்பிள்ளை பூட்ட பிள்ளைக்கு ஒரு பொருள் சேர்த்து வைப்போம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கை கடைசி காலத்திலே எப்படியான இந்த நடவடிக்கைகள் வர வேண்டும் என்பதற்கு நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வந்து மிக குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே அது ஒரு நல்ல கேள்வி. அதாவது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பல. ஒன்று வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் பொழுது யார் இந்த முடிவுகளை எடுக்க போகிறாள் என்றே உங்களுக்கு தெரியாது. தகப்பனாக இருந்தால், அவருக்கு பிள்ளைகள் இருந்தால், அந்த பிள்ளைகளும் மனைவியும் தான் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அவர்களை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுகின்றோம். என்னன்னு சொன்னா இதுல இப்போ மூன்று பிள்ளைகளும் மனைவியும் இருந்தா இவர்கள் நாலு பேரும் நாலு விதமாக சிந்திக்கலாம். ஆனா நாலு பேரும் இவர்களுக்கு அன்புக்குரியவர்களே. அப்ப அந்த நாலு பேரும் தங்களுக்குள்ள பிரச்சனை படுவினம் இது ஒரு சரியான நெறிப்படுத்தப்பட்டு ஒன்று இல்லாத பட்சத்திலே எங்களுக்கு மட்டுமல்லாது எங்களுக்கு பின் சார்ந்துள்ளவர்களுக்கும் அவர்களையும் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுகின்றோம்.
மிக்க நன்றி டாக்டர்.
தேங்க்யூ.
அடுத்ததாக தனது கணவருக்காக அட்வான்ஸ் கேர் பிளானிங் செய்த அனுபவம் உள்ள டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களின் அனுபவத்தை கேட்போம்.
என்னுடைய கணவர் வந்து ஒரு மூன்று வருட காலமாக உடல் நலம் இல்லாமல் இருந்தார். அதில் ஒரு 9 மாத காலம் அவர் ஒரு பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்த நேரத்தில் அந்த முன்கூட்டிய பராமரிப்பு திட்டமிடல் என்பதை செய்ய வேண்டியதாக இருந்தது. அதோட வாழ்க்கையின் இறுதி பராமரிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாலியேட்டிவ் கேருக்கான அந்த முறையில் அவருக்கு கடைசியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அதற்கான சட்டபூர்வமான சில நடவடிக்கைகளும் திட்டமிடலையும் செய்ய வேண்டியிருந்தது. எல்லோரும் செய்ய வேண்டியதில்லை. எல்லோரும் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு என்டியூரிங் கார்டியன்ஷிப் என்று சொல்லக்கூடிய தனக்கு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் உணர்வருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து செய்வதற்காக ஒரு ஒரு அதற்கான ஒரு விண்ணப்ப படிவம் போல ஒரு பத்திரம் இருக்கின்றது, அதை செய்யலாம். ஆனால் வாழ்க்கையின் ஒரு இறுதி நிலையை எட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய தனிநபர்கள் வந்து தங்களுடைய முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும்போது முன்கூட்டியே அந்த பராமரிப்பு வழிகாட்டுதல்களை செய்து வைக்க வேண்டும். ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்தான நோய் அல்லது காயம் இருக்கும் பட்சத்தில் சில சமயம் அந்த சில சிகிச்சைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும், சில சிகிச்சைகள் தேவையில்லை என்று சொல்ல மறுக்கும் சிகிச்சைகள் எதையாவது இருந்தால் இதில் எழுதி வைக்கலாம். என்னுடைய கணவர் வந்து அவருக்கு சிறுநீரக செயலிழப்பு இருந்தது. அவர் அதற்கான அந்த டயாலிசிஸ் செய்ய விரும்பவில்லை. அப்ப அதற்காக நாங்கள் அவருடைய அந்த அதை எழுத்து மூலம் பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி ஒரு துன்பம் எதுவுமே கிடையாது. உயிரோடு ஒரு இருக்கும் ஒருவரிடம் நீங்கள் இறக்கப் போகிறீர்கள், இதையெல்லாம் செய்து வையுங்கள், கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கையெழுத்து வாங்குவது வந்து ஒரு மிக துன்பமான ஒரு காலகட்டம். ஒரு 2-3 முறை அவரிடம் அந்த சில கையெழுத்துகள் வாங்குவதற்காக நான் மருத்துவமனைக்கு நான் செய்ய முடியாது, நான் வக்கீலாக இருப்பதனால் ஒரு இன்னொரு வழக்குரைஞரை வைத்து தான் செய்ய முடியும் என்று எடுத்து கொண்டு போகும்போது அவர் ஒவ்வொரு முறையும் கையெழுத்துப்படும் போதும் எனக்கு தெரிய தேவையில்லை, அவர் செய்தா எல்லாம் சரியா தான் செய்வா என்று சொல்லிவிட்டு கையெழுத்து போடும்போது அது ஒரு பெரிய ஒரு வலி. ஆனால் அந்த வலியை மீறி அந்த இது அந்த அதற்குரிய பத்திரங்களை தயாராக வைத்திருந்தபடியால் தான் அந்த கடைசி காலத்தில் சில நிகழ்வுகளை மிகச் சீக்கிரமாக செய்ய முடிந்தது.
ஆரோக்கியமான உடலே பெரிய சொத்து என்று சொல்லப்பட்டாலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் அட்வான்ஸ் கேர் பிளானிங், முன்கூட்டிய பராமரிப்பு திட்டமிடல் குறித்து ஆலோசிப்பதும் நல்லது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.